ஸ்ரீநாதாதிபதத்ரயம் கணபதிம் வேடத்ரயம் பைரவம் சிந்தௌகம் தெய்வம் தூதீக்ரமம் மண்டலம் வீராந்தியக்கிரவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாதிமந்தவாசதைதம் வந்தே குரோர்மண்டலம் சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி புரஸ்தாதானாம் ஜெகதே கதனாம் ஸ்மிதமுகே மாதேன பட்சோதுஹாம் ோித்தீர்ஷீதரோஜ்வலன்முகி குருமூர்த்திருணநிதி எட்டாவது கலை கோகதா கலான்னு பேரு. இதுல ஒரு நாம போன வாரம் பார்த்தோம் தராந்தோடித தீர்காட்சி அப்படி. அடுத்த நாம தரஹாஜ்வலன்முகி தரம் கொஞ்சமா குஞ்சிரி கூட பிரகாசித்துக் கொண்டிருக்க கூடியதான முகத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா இந்த அர்த்தம் தெரியறது இது முன்னாலேயே தரஸ்நேத முகம் புஜா அப்படின்னு ஒரு நாமாவில சொல்லியிருக்கோம். அதே போலயே ஈசஸ்மிதானா அப்படின்னு திரிசத்தீனியும் சொல்லின்றிருக்கோம். இப்படி ஒரே நாமாவ ஒரு அர்த்தம் இருக்க கூடியதான விஷயத்தையே பல நாமாக்கள்ல சொல்றதுல என்ன அர்த்தம்? ஒரு தடவை சொன்னா போறாதோ சிரித்த முகம் உடையவள் அப்படின்னு நீங்க எல்லாம் அடர் முகமா வச்சுருக்க அப்படி இல்லையே. அந்த சிரித்த முகமா இருக்கிறதுங்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு, அத நம்ம பார்க்கணும். அதுக்காகத்தான் விசேஷமாக இப்படி சொல்றது. முகத்துல சிரிப்பு எப்படி எப்ப வரும் அப்படின்னா மனசுல நிம்மதி இருந்தா வரும். மனசுல நிம்மதி இல்லாத போனால் முகத்துல சிரிப்பு வராது, அதுலயும் அந்த புன்சிரிப்பானது வராது. வேணும் நீங்க வரவழைச்சிருந்த சிரிப்பு இருக்கலாம். சில பேர் உள்ள அப்படியே குமரைந்து இருப்பா, வெளியில மட்டும் ரொம்ப அழகா சௌக்கியமா இருக்க போல ஆக்ட் பண்ணுவா. அது சாதாரணமா இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி இருக்க வேண்டியதாக இருக்கும், அப்ப அதுக்காக போடுவா, அது இருக்கட்டும். ஆனால் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோட இருக்காள் அம்பாள்னு சொன்னேனையானால் அது என்ன சொல்றது? உள்ள சாந்தி இருக்கு என்கிறது நமக்கு தெரிகிறது. அந்த மனசுல இருக்கக்கூடியதான ஒரு சாந்திய காட்டுறது. எப்ப நீங்க அந்த சாந்தமான நிலைய தியானம் பண்றீங்களோ உங்க மனசுலயும் அந்த சாந்தி எத்தாவம் தத்பவதி, எதை நீங்க நினைக்கிறீங்களோ எதை உபாசிக்கிறீங்களோ அந்நிலையே உங்களுக்கு வராது எனக்கூடியதான ஒரு அம்சம். இத விசேஷமாக சொல்றதுக்காகத்தான் இப்படி சொல்லியிருக்க. அதுல அம்பாண்டிய புன்சிரிப்பு இருக்கு பார்த்தா, அந்த புன்சிரிப்பு பத்தி ரொம்ப விசேஷங்கள் சொல்றது சாஸ்திரங்கள்ல. என்ன அப்படின்னு சொன்னேன்னா, புன்சிரிப்பு தியானம் பண்றவதற்கு பல விஷயங்கள் கிடைக்கிறது, அதுக்காகத்தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. சாதாரணமாக அம்பாளை தியானம் பண்ணினாலே ஒரு பலம், அதுலயும் முக்கியமாக அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபமான உத்தமமான ஒரு ஸ்வரூபம் எது? வராஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை நினைக்கிறையானால் அவளுக்கு முக்தி கிடைக்கிறது, லோகத்தில் இருக்கக்கூடியதான போகங்களும் கிடைக்கிறது. போகஸ்த மோட்சஸ்த அப்படின்னு சொல்லிருக்க. சாமுபைகி மகாராஜ சரணம் பரமேஸ்வரியும் ஆராதிதா சைவர்களாம் போகஸ்வர்க்க அபவர்க்கதா. போகமும் கொடுக்கிறாள், போகம் ஸ்வர்க்கமும் கொடுக்கிறா, அபவர்க்கமும் கொடுக்கிறா. அபவர்க்கம்னா மோட்சம். ஆகையால் மூணும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இது. ஏன்னா மோட்சத்தை தான் கொடுக்க போகிறாள், ஆனா போகமும் ஸ்வர்க்கமும் ஆனது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறது. மாம்பழத்துக்காக மாமரத்தை வச்சாலும் நிழலும் வாசனையும் இலைகளும் துளிர்களும் காய்களும் இப்படி கிடைக்கிறதோ அதே போல பை ப்ராடக்ட் ஆனுஷங்கிகமான பிரயோஜனம் அம்பாண்டி உபாசனையினாலேயே தெரியுது. இது சாதாரணமா நம்ம பார்த்தோம். அப்ப ஆசோஜ்வலன் முக்தி சொன்னாலே போருமே, தரஹாஜ்வலன் முக்தி அப்படின்னு தரங்கிற ஒரு பதத்தை ஏன் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொன்னா, சாந்தமான ஒரு ஸ்வரூபம். இது வரவச்சுன்றது இல்ல, சந்தர்ப்பங்கள்னால வந்தது இல்ல, சானா வந்ததுன்னு காட்டுறதுக்கா. இந்த ஒரு ஸ்வரூபமானது நேச்சுரல் ஸ்டேட், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால வந்ததுன்னு இல்ல. ரொம்ப மூட்ட சம்பந்தமே இருந்தான், மூட்டை கீழே சமந்தாங்களே அவாடா அப்படிங்கிறான். அப்ப வந்து அது டெம்பரரியா வரக்கூடியது, மறுபடியும் மூட்டை சம்பந்தம் மறுபடியும் வந்துடும். அப்படி இல்ல, எப்பொழுதும் சாஸ்வதமான ஒரு ஆனந்தம் இருக்க இந்த காட்டுவதற்காக இந்த மந்தஹாசத்தை நினைச்ச வாழ்க்க பல பலங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அப்பால பல விதமாக தியானம் பண்ணலாம். முதல்ல ஒண்ணு சொன்னேன், சுத்த பிரம்மஸ்வரூபமாக தியானம் பண்ணலாம் அப்படின்னு. சுத்த பிரம்மஸ்வரூபமாக இல்லாம சகுணமான தியானம் பண்ணலாம், லலிதா தேவியா தியானம் பண்ணலாம், திரிபுர சுந்தரியாக தியானம் பண்ணலாம், துர்கா தேவியா தியானம் பண்ணலாம், செண்டிகையாக தியானம் பண்ணலாம், மகாலட்சுமியாக தியானம் பண்ணலாம். எல்லா உருவங்களும் இருக்கம்பாளுக்கு, ஆனா ஒவ்வொரு உருவத்திற்கும் ஒரு விசேஷம் உண்டு. எந்த உருவத்திலையும் அதே விதமாக கோபத்தோட இருக்கக்கூடியதான உருவத்தை தியானம் பண்ணலாம். சிவே துங்காரே குந்தன அப்படின்னு பல கோணங்கள்னால அம்பாளுக்கு என்னென்ன ஒரு பாவம் இருக்கோ அந்தந்த பாவத்தை தியானம் பண்ணி அதுக்கு தகுந்ததான ஒரு பலத்தை அடையலாம். இது மந்திர சாஸ்திரத்தினுடைய ராகம். அதே வழிய ஒவ்வொரு மந்திரத்துக்கும் எந்தெந்த பீதத்தை நீங்க சொல்றீங்களோ அதுக்கு தகுந்தா போல. ரொம்ப மனசுக்கு கவலையா பண்ணிட்டு இருக்கிறவருக்கு அவருக்கு ஒரு பீதம் கொடுப்பார் குரு. மனசாந்தியா இருக்க ஆனா அவருக்கு வந்து ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறார், அவருக்கு ஒரு பீதம். மந்திரத்தை கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீதத்தை சொல்லி அதுக்கு தகுந்தா போல மந்திரத்தை கொடுக்கிற சம்பிரதாயங்களும் உண்டு. அதே விதமாக எப்படி நீங்க தியானம் பண்றேன், எந்த பாவத்தோட தியானம் பண்றேன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில இருக்க, இந்த ஆனந்தமானது ரெண்டு விதமாக ஒண்ணு வருது. ஒண்ணு திருப்தியினால வரக்கூடியதான ஒரு ஆனந்தமும், இல்ல சகஜ ஆனந்தம், இல்ல பிரம்மானந்தம், சிவானந்தம் ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். அதே போல சகஜானந்தம், சுவாவானந்தம்னு ரெண்டு இருக்க. இந்த சகஜானந்தம்னு என்ன, சகஜம் கூட பிறந்தது. சகஜம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கூட பிறந்ததுன்னு அர்த்தம். சகோதரன் ஒரு வயசுல பிறந்தவா அப்படின்னு சொல்லியா. அதே போல சகஜம்னா என்ன அர்த்தம், நேச்சுரல் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை தியானம் பண்ணினவாளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு, அம்பாளோடையே இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் கிடைக்கிறது. அம்பாளுக்கு எப்படிப்பட்டதான விடாத இருக்கக்கூடியதான சுரூபம் என்ன, சதாமரமாவாணி சபிய தட்சிண தேவிதா. எப்பொழுதுமே அம்பாளுக்கு ஒரு பக்கத்துல சரஸ்வதி தேவியும் ஒரு பக்கம் மகாலட்சுமி தேவியும் எப்பொழுதும் அது ரெண்டு பக்கத்தையும் வீசிட்டு இருக்காளாம். அவ எப்படியும் சேவை பண்ணிட்டே இருக்கா. எதற்காக எங்களுக்கு இந்த நிலை நிலைச்சு நிக்கணும். உலகத்துல எல்லாருக்கும் ரொம்ப வசதியான ஒரு அறிவு எங்க இருந்து வருது, அம்பாளுடைய சரஸ்வதி மாதாவுடைய அனுகிரகத்தினாலதான் வருது. ஐஸ்வர்யம் எதனால வருது, மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினாலதான் வருது. இந்த ஐஸ்வர்யமோ அல்லது ஞானமோ, ஞான சக்தியோ அல்லது இன்னொரு சக்தியோ, கிரியா சக்தியோ, இந்த ரெண்டு இச்சா சக்தியில இருந்து வருது. இச்சா சக்தி அம்பாளுடைய ஒரு சுரூபம். ஞான சக்திங்கிறது வந்து இந்த மாதங்கியனுடைய சுரூபம், இந்த மகா சரஸ்வதினு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல கிரியா சக்தி வராகின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி. உழைச்சா ஐஸ்வர்யம் வரும்னு, அதனால கிரியா சக்தி ஐஸ்வர்யம் வாக்கணும். வெறுமனை தூங்கிட்டு இருந்தா போறாது, இருக்கிறதெல்லாம் போயிடும். ஆலோசியம் இருக்க விடாது, சூரியோதய காரணத்துல தூங்க விடாது. அதுக்கு முன்னாலே எழுதுக்கணும், எழுதுட்டு அதுக்காக முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணி வரலையே கவலைப்படாதீங்க. இப்ப வரலன்னா இன்னொரு நாளைக்கு வரும். விசேஷமாக முயற்சின்னு ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்டதான இரண்டு ஸ்வரூபங்களும், ஞான சக்தியும் கிரியா சக்தியும், அம்பாளுக்கு சகஜமாக வந்தது. இச்சா சக்தி ஸ்வபாவமாக வந்தது. ஸ்வபாவம் வேறு, சகஜம் வேறு. ஸ்வபாவம் தன்னுடைய நிலை, சகஜம் தன்னுடைய இருந்தது, தன்னுடன் பிறந்தது. அப்படி தன்னோடையே இருக்கக்கூடியதான சுரூபம் ரெண்டு இருக்கு. எது, ஐஸ்வர்யம், அறிவு. நிஜமாக நீங்க ஜபம் பண்ணிட்டே இருந்தால் அது ஒரு பெரிய கொத்து மாத்திரம். நீங்க நடக்கிறேன் சார், என்ன பண்றேன், என்ன காலம் மருந்து சாயங்காலம் பண்ணிட்டே இருக்கேங்கிறான். என்னடா அப்படின்னு சார், நூறு கூட அல்ல விவகாரம் நினைச்சிட்டு இருக்கான். விவகாரம் என்னடா, வேற ஏதோ காரியம் பண்ணிட்டு அதுல மனசு லக்னமாக இங்க பண்ணாது மனசு. அதை கவனிக்கிறோம், ஒரு இடத்துல உட்கார்ந்து பழகி 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 அது ரொம்ப நாள் ஆனதும் உங்க மனசுக்கு வேற வேலைக்கு போகாமல் இதே பண்ணதான் அது வரும். ஆகையால் கொஞ்ச நாள் அதுலயே ரொம்ப முயற்சி பண்ண பண்ணணும். அப்படி பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டும் தானா ஒத்துழைக்குமா? இத ஒரு கவி சொல்றேராஜதனையே பார்க்கடல் இருக்க, பார்க்கடல் எங்க இருக்கு ஏதோ என்னமோ சொல்லிட்டு இருக்க. சிரத்தில் இருக்குன்னு சொல்றது தந்தர்கள், நம்ம சிரத்திலேயே பார்க்கடல் இருக்கோம், அங்கேதான் அம்பா வந்துட்டு இருக்கலாம். இருக்கட்டும், அப்படி அந்த பார்க்கடலுக்கு, அந்த பார்க்கடலுக்கும் உங்களுடைய புரிச்சிருப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னா அது வேணா சொல்லட்டுமாங்கிறது. உங்களுடைய புரிச்சிருப்புக்கும் பார்க்கடலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, அது சொல்லட்டுமாங்கிற ஸ்ரீகாமாட்சி வரட்சயோதயே என்ன ஏகஸ்மை புருஷாய தேவி சததவு. ஒரே ஒரு புருஷனுக்கு ஒரு காலத்துல அந்த பார்க்கடலானது ஒரே ஒரு மகாலட்சுமி கொடுத்தார். பார்க்கடல கடஞ்ச தேவதைகளும் அறக்கல்களும் சேர்ந்து கடஞ்சா கடையும் பொழுது மகாலட்சுமி தாயார் உண்டானாள். அப்ப சந்திரன் உண்டானார், அமிர்தம் உண்டாச்சு, விடம் உண்டாச்சு, எத்தனையோ பதார்த்தங்கள் உண்டாச்சு, அதுல மகாலட்சுமி தாயாரும் உண்டானாள். பார்க்கடல்ல இருந்து வருதா அந்த சீரோதம் தவா அப்படின்னு சொல்லணும் அஷ்டோத்திரத்துல. அப்படி அந்த பார்க்கடல்ல இருந்து பிறந்தா நம்ம அந்த அம்பாவை யாருக்கு கொடுத்தா? மகாவிஷ்ணு கொடுத்தார். ஒரு புருஷனுக்கு ஒரு காலத்துல கொடுத்தாராம். என்ன இந்த சம்ஸ்கிருதத்துல ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் செகண்ட் ஃபியூச்சர் எல்லாம் இருக்கு. அதே போல பர்ஃபெக்ட் பாஸ்ட் பாஸ்ட் ரெண்டு பர்ஃபெக்ட் பாஸ்ட் சொன்னா நான் பார்க்கல ஆனா நடந்தது ஊர்ல இருக்கிறவாள்லாம் சொல்றேன் அப்படின்னு. எப்படி ஏகஸ்மை புருஷாயா, ஏதோ ஒரு ஒரு புருஷனுக்கு ஒரே ஒரு தரம் தன் வாழ்க்கையில கொடுத்திருக்கார் சுவாமி. சததவ் லட்சுமி கதாசித் புரா. நான் பார்க்கல, எங்க தாத்தா பார்க்கல, சொல்றான் சொல்லிட்டு இருக்க. மகாலட்சுமி தாயார பார்க்கடலானது கொடுத்தாள். ஒரு மகாவிஷ்ணுக்கு ஒரு சமயத்தான் கொடுத்தாங்க. ஆனா அம்மா உன்னுடைய புரிஷனுக்கு என்ன பண்றது? இப்ப யாராவது அந்த அம்பாளை தியானம் பண்றாளோ அம்பாளை நினைக்கிறாளோ எல்லோருக்கும் கொடுக்காத மாதிரி சததம் ஆல்வேஸ். இப்ப ஆகட்டும், இன்னொரு நூறு பிறவைகள் ஆகட்டும், 100 வருஷங்கள் ஆகட்டும், 1000 வருஷங்கள் ஆகட்டும், அம்பாளுடைய மந்திரத்தை யார் சொல்றாரோ, லஜாஸ்தானத்தை யார் கேட்கிறாரோ, அந்த மந்திரங்களை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு சததம் லட்சுமி தவாகி ஈஸ்வரீம். நீங்க வெறுமன வந்து கேட்டா போறோம், நான் சொல்றதுக்கும் இல்ல, யார் சொன்னாலும் சத்நாமத்தை யார் சொன்னாலும் வசதி தான். ஏன்னா வஸ்து கௌரவம், பக்தர் கௌரவம் இல்ல. என்ன சொன்னா அது வேற மாதிரி சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தர் வார்த்தையும் ஒவ்வொரு விஷயம் உண்டு. அது யார் சொன்னாலும் அந்த வஸ்து கௌரவம் அப்படி ஒண்ணு இருக்கு. அந்த சஹஸ்நாமம் இருக்கு, அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தேன்னா நீங்க லட்சுமி சவாகீஸ்வரீம் சர்வேபியோ விததாத்யசௌது சததம் லட்சுமி சவாகீஸ்வரீம் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரியும் வாகீஸ்வரி மகாசரஸ்வரி அனுகிரகமும் உங்களுக்கு வருது. இதனாலதான் தரஹாசோஸ்வரம் முகி தினமும் காரப்படுறது. சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சது தரஹாசோஸ்வரம் முகி ஒரு 3 தரம் சொல்லி அப்பாடுக்கு ஒரு நமஸ்காரம், ஒரு நமஸ்காரம் பண்ணினா போறோம், 3 நமஸ்காரம் கூட வேண்டாம், ஒரு நமஸ்காரம் தரஹாசோஸ்வரம் ஐஸ்வர்யம் திட்டம் அறிவும் திட்டம். இந்த ஒரு ஐஸ்வர்யம் அறிவு இந்த ரெண்டும் இருக்கு பாத்தேடா. இது வந்து மனுஷனுக்கு நம்ம வேணும்னு கேட்க வேண்டாம், தானா வந்து சேரும். நீங்க அம்பாளை தியானம் பண்ணணும், ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் ஸ்ரீமாதரீஸ்வரி அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணலாம். அம்பாளுக்கு தானா வந்து சேரலாம், சுலபமாக வர வழி. அதை விட்டு விட்டு இங்க போய் அஞ்சு அங்கே ஆலஞ்சு அதை பண்ணி இது பண்ணி உங்க முயற்சி நீங்க பண்ணிட்டே இருந்தா இதை கூட பண்ணுங்க. இந்த அம்பாடைய புரிச்சிருப்பு யார வசப்படுத்திட்டு மூலத்தையும் வசப்படுத்திட்டு அதோட இல்ல. பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டான்? வசப்படுத்தல, பரமேஸ்வரனுக்கு விட்டு முடிக்கும்படி பண்ணித்தான். என்ன பண்றது கவி சொல்ற, அந்த பரமேஸ்வரனுக்கு அந்த அப்பாவுடைய புரிசிலிப்ப கண்ட பிறகு வேற ஒரு காரியமும் பண்ண முடியல. சர்வதா சர்வகாலமும் நீங்க பார்க்கலையானால் பரமேஸ்வரர் அம்மாவுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கும்படியே தான் இருக்கும். எல்லா கோயிலும் பக்கத்துல வச்சிருந்தாலும் சரி, இல்ல அம்மாவுக்கு இவர் நேர கிழக்க பாப்பா இல்ல மேற்க பாப்பா, அம்மாள் வந்து தெற்க பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அந்த கண் பார்வை இப்படி விழுந்துட்டே இருக்கணும், பரமேஸ்வருடைய கண் பார்வை அம்மாவினால விழுந்துட்டே இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆகம சாஸ்திரமும் அப்படித்தான் சொல்வது. மேற்க பார்த்த பரமேஸ்வரன்தாரையானால் தெற்க பார்த்த அப்பாள் இருக்கணும். இப்படி எல்லா கோவிலையும் இப்படி கவனிச்சு பாக்கணும். நம்ம போய் ஆயிரம் வருஷமா கோவில பார்த்துட்டே இருக்கோம், ஆனா ஒவ்வொன்றுலயும் ஆகம சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு, இது இப்படி இருக்கணும். அதே போலயே நடராஜ விக்கிரகத்துல அந்த பரமேஸ்வரனுடைய கண்ணு பார்க்கலையானால் நேரா குச்சிட்ட பார்த்த பார்க்கணும். அவர் அப்படி பார்த்துட்டு இருந்தா தான் அது விசேஷம். அந்த சாஸ்திரமானது எங்களுக்கு அப்படி சொல்றது. சாதாரணமா நம்ம ஏதோ சொல்றோமே தவிர இந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற இதெல்லாம் பழைய நாள்ல இவைகள்லாம் சொல்லி வச்சிருக்க. சின்ன ஆர்வ சாஸ்திரம் ஏதோ வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பாக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இவைகள்ல இருக்கு. கோவில் நிர்மாணத்திலயோ யஜ்ஞ நிர்மாணத்திலயோ விசேஷமா இருக்கு. அந்த பரமேஸ்வரன் ஒரு நாள் அந்த அம்பாள் பார்த்தாரா, அம்பாளை பார்த்தாரா, அந்த புருஷனிப்ப பார்த்தாரா, இனிமேல் என்ன வேற எதையும் பார்க்க வேண்டாம் எனக்கூடியதாக எல்லாம் தோணுச்சு. அப்புறம் என்ன பண்ணினா, வேற எதையும் பார்க்க பிடிக்கல அவருக்கு, யாரையும் பார்க்கல எதையும் பார்க்கல. என்ன பார்க்காம உலகத்தில் பண்ணக்கூடியதான அனுகிரக சக்திய தன் பாதத்துக்கு கொடுத்து விட்டார். பரமேஸ்வரன் என்ன பண்ணின, தன் பாதத்துக்கு கொடுத்து விட்டார். அந்த பாதத்தை குரு பாதமா ஆக்கி விட்டார். அந்த பாதத்தை கொடுத்து விட்டு இனிமேல நான் ஏகாந்தமா அம்பாளை பாதமே இருக்கான். பசுபதியா இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் பசுக்கள். அந்த பசுக்களை காப்பாத்துறவர், பசுக்கள்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு பசுபதி. அந்த பசுபதியா இருக்கிற பரமேஸ்வரன் வேற என்ன, இன்னொன்னு பார்க்க தெரியல. நீங்க கண்ண முகத்தை வேற எங்கேயாவது திருப்பினா அந்த பக்கம் திரும்ப வாரோ என்னமோ தெரிய, உங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்காருமா விடாம. எத்தனை தடவை பார்த்துட்டு இருக்காரு, எத்தனை யுகமா பார்த்துட்டு இருக்காரு, இன்னும் அவருக்கு தகட்டல என்ன ஆத்துக்காரு முகத்தை பாரு. உங்களுடைய மந்தஹாசங்கள் அந்த புன்சிடுப்பத பார்த்து பார்த்து அவருக்கு தகத்தல, அந்த கண்ணை அங்கிருந்து எடுக்க தெரியல அவருக்கு. ஸ்ரீகாமாட்சி சதீய வர்ணதமதா சங்கே நசங்காமஹே. அம்மா உங்களுடைய புன்சிடுப்பு இருக்க, அந்த புன்சிடுப்பு வெளுப்பா இருக்கும். இந்த வெளுப்புன்னு சொன்னா சுத்தம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல வெளுப்புன்னு அர்த்தம், மல்லிப்பூர் கலர்ல இருக்க பால் கலர்ல இருக்க அது இல்ல. வெளப்பு வந்து என்ன சொல்றது, சுத்தத்தை சொல்றது, தூய்மையை சொல்றது, பரம பாவனமான நிலையை சொல்றது, மாலின்யம் இல்லாதான ஒரு நிலையை சொல்றது. பசுபதி சங்காமஹே. இது எப்படி உங்களுக்கு தெரியும், தம்பதிகளுக்குள்ள நடுவில் என்னமோ நடக்கிறது. நீங்க எப்படி பார்த்த, உங்களுக்கு எப்படி சொன்னார், பரமேஸ்வரன் வந்து சொன்னாரா உங்களுக்கு, இல்ல அம்பாள் வந்து சொன்னாடா இந்த பரமேஸ்வரன் காத்துக்காரர் வசம் ஆக்கிட்டேன்னு வேற எங்கேயும் பார்க்க முடியாதவரா அப்படின்னு வந்து சொன்னாடா, எப்படி தெரியறதுன்னு அவருடைய ஆக்சன் வச்சுன்னு தெரிகிறது. என்ன பண்ணிட்டு இருக்காரு, அம்பாளுடைய அந்த மந்தஹாசம் இருக்க பார்த்தீங்களா, புன்சிடுப்பு. அந்த புன்சிடுப்பு ஒரு படிச்சனு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதா. அந்த முகத்துக்கு வெளிச்சம் எதை கொடுக்கு, நிறைய அந்த என்னன்னோ பூச்சி வேலை எல்லாம் பண்ற பார்த்தீங்களா, அதனால வரல. ஆனா நிஜமான ஒரு புன்சிடுப்பு ஒரு படிச்சம் தன்மை எங்க இருந்தது பளிங்கன்னு பிரகாசிக்கிற முகத்துல அந்த மந்தஹாசத்துல உள்ளூர் அந்த மனசுல ஒரு ஆனந்தம், அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் இருக்கு, அதனால வரக்கூடியதான ஒரு மந்தஹாசம் இருக்கு. அந்த மனசுல ஒரு நிறைவு இருக்கு, அந்த நிறைவு வந்து முகத்துக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. அந்த ஆனந்தம் அம்மா பரமேஸ்வரத்துல தெரியறது. என்ன பண்ணினா தெரியுமா, அவர் எங்கெங்க வெளுப்பா எது எது இருக்கோ அதெல்லாம் எடுத்து தரும். வெளுப்பு விஷயங்கள்லாம் உலகத்தில் நமக்கு வரணும், வேற எதையும் வரப்படாது. என்ன பண்ணினா, கிழவெள்ளையே சந்திரன் இருந்தார், எடுத்து தலையில வச்சு தரா, வெள்ள வெள்ளையில கங்கா பிரவாகம் இருந்தது, தலையில் எடுத்து விட்டுட்டார். இன்னும் நாக துணிந்ததே கரையதே. ஏன் அம்பாளுடைய முகமானது அந்த புரிச்சிருப்பு வெளுப்பா இருக்கு, வெளுப்பா இருக்கிறதுனால வேற எங்கேயும் போகப்படாது, நம்ம மட்டும்தான் வரணும் அப்படின்னு இன்னும் நாக கரையதே. அப்பொழுது மலர்ந்து நான் தும்பப்பூ மாலை அதை எடுத்து இந்த தலையில போட்டா கிடைக்கிறது. மாலாந்த தத்தை நவையில் வைக்கும் கை நவையில் வைக்கும் கை அப்பொழுது மலர்ந்ததான தும்பப்பூக்கள் மாலைய கணங்களை கட்ட சொல்லி என்ன எடுப்பாரு. ஏன் எங்க ஆட்டுக்காரு பூச்சியிருக்கும் விழப்பா இருக்கு கருப்பா இருந்தாலும் இன்று மாதாந்த தத்தை என்னவை அதோட இல்ல அவகுண்டனங்க பொருதே தூளி செய்யமணி உடம்பு முழுக்க என்ன பண்ண அந்த தூசி எடுத்து உடம்பெல்லாம் பூச்சிட்டாரா விபூதி எடுத்து ஏண்டா நானும் வெளுப்பா இருக்கணும் என் காத்தக்காரி புரிச்சிருக்கு மாதிரி அப்படிங்கிறார பரமேஸ்வரர். இதனால்தான் பரதந்திரிதாக இருந்தார். என்னைக்கு அம்பாளை பார்த்தாரோ சிவச்சத்யாயுக்தோ எதி பவதி சக்த பிரபதிதும் நதே தேவம் தேவோ ந கலபு சுலஸ்பந்திதும் அபி அதத்வா மகாராஜ்யா ஹரிஹர விருஞ்சாதி பிரபி ஹரி ஹர விருஞ்ச அதுக்காரன்னு சொன்னேன். அது அப்புறம் இன்னைக்கு எங்க அம்பாள் பக்கத்துல இருக்கணும் அம்பாளுடைய திருமுகம் பண்றதை பார்க்கக்கூடியதான பாக்கியம் வரணும்னா நீங்க தபஸ் பண்ணி இருக்கிறோம். பரஸ்பர தபஸ்தம்பத் பலாயித பரஸ்பரம் எங்க அம்பாளை பிடிக்கணும் கைய பிடிக்கணுங்கிறதுக்காக தான் தபஸ் பண்ணின வரலவா நீங்க. ஆகையா விரிஞ்சி ஹரிஹர விரிஞ்சாதி விரவே பிரணந்தும் தோதும் கதை பகத புண்ணிய பிரபவதி இத்தனையும் இந்த தரஹா தோன்றலம் முக்கி இதுல கட்டிருக்க பல்லு தெரியப்படாது. சிரிக்கிற காலத்தோ பல்லு தெரிஞ்சதுன்னா அது வந்து ஸ்மிதம்னு பேர். வாய திறந்து சிரிச்சதையானால் ஹாசம்னு பேர். கைகுட்டி சிரிச்சோம்னா அட்டஹாசம்னு பேர். பத்து தெருவுக்கு கேக்கறா போல சொன்னா விகட்டாட்டஹாசம்னு பேர். சிரிப்புலயே எத்தனை இருக்க பாருங்க. ஒவ்வொன்றும் சாதாரணமாக நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் பழகணும். நாலு பேர் எதற்க பல் தரிக்க தெரியறா போல தெரிக்க விட கொஞ்சமா அந்த உதவிகள் கொஞ்சம் அசையணும். ஓ அவ்வளவுதான் அது விஷயம். சபையில எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. ஒரு மனுஷன் நாலு பேர் எதற்க எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் நம்ம சாஸ்திரம் தான் சொல்றது வேற எங்கேயும் சொல்றது. அன்பார்லமெண்டரி மேனர்ஸ் சொல்றோம் இல்ல எங்க இருந்து வந்தது சபை சபையில எப்படி இருக்கணும் அதுக்குதான் சபையில இருக்கிறவங்களுக்கு தான் சபியன்னு எப்படி நீங்க சிவிலைஸ்டா நடந்துக்கிறீங்களோ அப்பதான் அவனுக்கு சபியன்னு இல்லைன்னா அசபியமா போயிடும். அசபியமா இருந்தா அங்க இருக்க கூடாது. பெரியவர்கள் எதிர்க்க கூடாது. பெரியோர்கள் இருந்தாலேயானா படித்தவா இருந்தாலேயானா ஞானிகள் இருந்தாலேயானா குரு இருக்க இருக்கமையானால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெருமூச்சு விடாதுங்கிற குரு எதிர்க்க உட்காரப்படாது. குரு எதிர்க்க நின்றுட்டு இதெல்லாம் சொன்னா யாரும் வரமாட்டான். சாஸ்திரம் எப்படி சொல்றது அப்படின்னு பாக்கணும். தரஹாஸ்வலம் முகி அடுத்தது குருமூர்த்தி குடநிதி கோமாதாது குருமூர்த்தி குடநிதி அம்பாள் தான் குருமூர்த்தி. குருவனுடைய வடிவமாக இருக்கிறவள் அம்பாள். குருன்னு நம்ம பாக்கிறமே சாதாரண மனுஷன் இல்ல. அவரிடத்துல அந்த குரு சக்தி இருக்கு அம்பாளுடைய சக்தி இருக்கு. உண்டலி குமாரி குட்டிலே கண்டிச்சராமுண்டே குடிலி குஹாரிணி குக்கே குருமூர்த்தே நமிகாமாட்சி அப்படின்னு குருமூர்த்தியாக இருந்துட்டு இருக்க அம்பாள். எங்கேயோ கோவில் இருக்கிறதோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதோ கைலாசத்தில் இருக்கிறதோ நினைக்கப்படாது. குருவனுடைய சரீரத்தில் இருக்க பிராமணிய சிலையத்திலேயே எல்லா தேவதைகளும் இருக்கா. ஆனா குருடைய சிலையத்துல அம்பாளுடைய சுரூபம் இருக்கு. ஆகையால் குருவை பார்த்தா அம்பாள் நினைத்துக்கணும். குரு மூர்த்தி குருதேவ மூர்த்தி சரீரம் அதையேவ சுந்தரி தாபனியே சுந்தரி தாபனி உபரிடத்துல சொல்றது ததா மந்திரோ தேவதாத குருத்த ஏகத்த வாசகா குடம் என்று சொன்னாலோ கலசம் என்று சொன்னாலோ கும்பம் என்று சொன்னாலோ ஒரே அர்த்தம் தான். வெவ்வேறு சொற்களை சொல்றதே தவிர பொருள் ஒண்ணுதானே, ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு எப்படி பல விஷயங்களை பல சொற்களை சொல்றோ அதே விதமாக மந்திரம்னு சொன்னாலோ தேவதான்னு சொன்னாலோ குருன்னு சொன்னாலோ ஆகையால் மந்திரமும் குருவும் தேவதையும் தானும் ஒண்ணு. இதுதான் சதுர்வித ஐக்கியான சந்தானம்னு சொல்வா. இத ஜபம் பண்ணும் பொழுது எப்படி ஜபம் பண்ணணும் இவைகள்லாம் சொல்வான். அந்தந்த நில வந்த பிறகு அந்தந்த கிருஷ்ணர்களுக்கு தனித்தனியா சொல்வான். மந்திரசாஸ்திரத்துல இது ரொம்ப ஒரு விசேஷமான சொல்லுவோம். ஏதோ நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம்னு பண்றது வேறு, அந்த ஜபம் பண்ணும் பொழுது எப்படி நினைச்சுட்டு நீங்க ஜபம் பண்ணணும்ங்கிறது வேறு. ஒவ்வொன்றத்தை தனித்தனியா இப்படி சதுர்வித ஐக்கியான சந்தானத்தோட யாரு ஜபம் பண்றானோ, தானும் குருவும் மந்திரமும் ஆத்மாவும் அந்த தெய்வமும் யந்திரமும் இவைகள்லாம் ஒண்ணு அப்படின்னு நினைச்சோம்னா ஐக்கியான சந்தானம். இப்படி ஐக்கியான சந்தானத்தோட ஜபம் பண்ணா அதனுடைய பலமானது ரொம்ப விசேஷம் தெரிஞ்சது. அதே விதமாக இது எங்க சொல்றது, உபனிஷத்துல சொல்லியிருக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. குருவாய் வருவாய் நீங்க எப்படி வருவேன் அங்க அங்கிருந்து வேலை கையில எடுத்துட்டு வரப்போறாரா, கோமணத்துக்கு வரப்போறாரா, குருவாய் வருவாய் வருவம் எப்ப உங்க எதிர்க்க அப்படிதான் வருவாள். வருணம் வந்தது உங்களோட சீட்டாடுறதுக்காக வரல, அருள்வாய் அருளுக்கு அருளை கொடுக்கறதுக்காகத்தான் வராரா. அந்த குஹன்னு நீங்க எங்க சொல்றீங்களோ அதான் நாங்க பரமாத்மா அம்பாள்னு சொல்றோம். நிர்குணமான பிரம்மம்னு சொல்றோம், சபலமாக அம்பாள்னு சொல்றோம், இருக்கிற சொல்றப்போ ஒன்றுதான் சொல்லி ஆகையா வேதான். குரு மோர்த்தி குரு பத நிருப்தி ரவி, குருன்னா என்னது, குருமானது ஏன் அந்த பேர் வந்தது, குரு கீதான்னு ஒரு பக்கம் அவற்றே எல்லோரும் வசிக்க வேண்டியது. ஆனா நிறைய பக்கம் இருக்கு, அதையும் ஸ்ரீவித்யோ பார்த்தால் முக்கியமாக அந்த குரு கீதையை வாசிக்கணும், குருமுகமாக வாசிக்கணும். அந்த குரு பதம் என்ன சொல்றது, குகாரஸ்தி புரோக்த குகாரஸ்து அந்தகாரஸ்ய குகாரஸ்தம் நிவர்த்தக. இது சக்தி ரகசியம்ங்கிற ஒரு கிரந்தத்துல இத சொல்லியிருக்கு, குகாரஸ்து அந்தகாரஸ்ய இருட்டா இருக்கே அத குரு குங்கிற பதம் சொல்றது. ரூனு ஒண்ணு சொல்றது பத்தியல, இந்த ரான் ஒண்ணு இருக்கே இதுக்கு வள்ளி பீஜம் சொல்வான். அப்படியே மட்டும் சொல்லிட்டே இருந்தேன்னா உடம்புல டெம்பரேச்சர் ஏறிடுமா, அது கண்டுபிடிச்சிருக்காவா. முன்னாள் இருக்கிற மனுஷன் எல்லாம் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கா தெரியுமா, இந்த ராங்கிறதுக்கு ரேபம்னு சொல்வான். அந்த ரேபமானது என்ன பண்ணிட்டே இருக்கு, மனுஷனுடைய பாடி டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது. அதே போல இந்த ரேபம் அக்னி பீஜம், அது என்ன பண்றது, நெருப்பானது என்ன பண்றது, வெளிச்சம் வந்தா இருட்ட போக்குறது, நமக்கு இருக்கிற இருட்டை எல்லாம் போக்கி விடுறதா. நமக்கு இருக்கிற இருட்ட வெளியிருட்ட பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், வெளியிருட்டு இந்த லைட்ட போட்டா போயிடுறது. இல்ல சூரியன் வந்தா உலகத்துல இருந்து இருட்டே கிடையாது, ஆனா உள்ளுருட்ட சூரியனால போக்க முடியாது. உள்ளூர எதை எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாது, பாடத்தை கேட்ட மறுபடியும் கேட்டா தெரியாதுங்கிறான். அவன் என்ன சொல்றது, ஒழுங்க சிந்தியரா கேட்டு நோட்ஸ் எழுதிட்டு அதுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. இது சகஜம், மனசுல இருக்க எத்தனையோ கோடி வருஷங்களா இருக்கு. ஒரு சூரியன் போராட்டமே ஆயிரம் சூரியங்கள் பண்ணாலும் உள்ளுருட்ட போக்க முடியல. அந்த உள்ளுருட்ட போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது அம்பாள் பாதங்களுக்கு நமஸ்காரம். கராங்குளினோ நாராயண சாக்ரதி அப்படின்னு சொன்னது பார்த்தல. அதே போல அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா அந்த உள்ள இருக்கிற அம்பாளுடைய பாதத்திலிருந்து வரக்கூடியதான ஒரு வெளிச்சமானது சுஷும்னா நாடி வழியாக உள்ள போய் இதயத்துக்கு போய் உள்ள இருக்கட்ட இருட்ட போக்கல். அதே விதமாக குரு என்ன பண்ணிட்டு இருக்கார், குருவுடைய வாக்குல நாட்டு நுனியில அம்பாள் இருக்க. ஏமயா குருனா வாசா தரத்தியஞ்சோ மாரணவம், அந்த குருவுடைய வாக்கு புத்தகத்துல இருக்க, கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணலாம், எல்லாம் பண்ணி இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு வேலை செய்யாது. குருனுடைய திருவாக்கில இருந்து வந்தா தான் வேலை செய்யும். அப்படித்தான் புத்தகத்துல இருந்தாலும் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்காம வேற விதமா புரிஞ்சுக்கலாம். என்ன பண்றது, சிராத்த பிரகரணம் ஆபஸ்தம்ப சூத்திரம். அவர் என்ன பண்ணிருக்க, போக்தாக்கள்லாம் இருக்க, சிராத்தத்துல சாப்பிடுறதுக்கே வச்சிருக்காரு. அவ என்ன பண்ணிருக்க, மௌனேன பௌத்தவியம் அப்படின்னு இருக்க. அவளுக்கு ஒரு நியமம் இருக்க, பேசாம சாப்பிடும். அவ வந்து அந்த இலையில வந்து பிதிரு தெய்வத்தை இலை உட்கார ஆவாசனம் பண்ணிட்டா அவ இந்த மேல பேசப்படாது. மேல அவன் உத்தரவாசனம் வாங்கிட்ட பிறகு அவ பேசுவான். நடுவுல பேசினா அவ அவளுக்கு இருக்கிற தேவதைகள் போயிடுவான். இப்படி இருக்க அந்த மாதிரி வந்து கறி கொஞ்சம் போடட்டுமா, பொகை போடட்டுமா, ஏசு எங்க சாப்பிட்டேன், ஏசு இதேதான் வேற எதுவும் தரா இப்படின்னு கேட்டு வச்சோம்னா என்ன சொல்ற பாக்குற. அவளே அதை கொஞ்சம் போடுங்கன்னு கேக்குற. சரியா, இவரே அங்க சொல்றாரு அந்த வாக்கியம் எல்லாம் சார்ந்த பிரகரணத்துல வாக்கியத்தோடையே சொல்லி பழகிட்டோம். ராத்திரியில எப்படி உமுக்காரவா தேதா, ராத்திரியில எப்படி பசிக்காதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பிடுங்கோ. இதெல்லாம் சொல்லும் அவருக்கு மட்சிகா பாதா தேவன் கொசு எல்லாம் உங்களுக்கு இருக்காம நான் ட்ரை பண்றேன், விசாரமா சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மௌன பௌத்தவியம் இருக்கு. இவன் அப்படியே படிச்சுட்டு இருந்தான். ஆனா என்ன பண்ணிட்டாரு, அந்த புத்தகத்துல மௌனேன்னு போட்ட பேஜ் ஆயிடுது, லைன் ஆயிடுது, இந்த பக்கம் நான் பௌத்தவியம் போட்டிருக்காரு. இவர் என்ன புரிஞ்சிட்டு இருக்கார், மௌனே பௌத்தவியம், எதமா நான் பேசாமல் இருந்தா நீங்க சாப்பிடாதீங்கோ அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சிருக்கேன். புத்தகத்தில் இருக்கிறத படிச்சவனுக்கு பிரச்சனை தெரியாதா, தெரியுதானே தெரியும். மௌனேன போக்தவியம் இருக்கிறத மௌனே சதி நோக்தவியம் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்க. காஷாய தண்டமா பிரேனா எதிர்ப்போ சம்சயா, காஷாயமும் தண்டமும் இருந்ததேயானால் ஒரு எதிர்ப்பு, அவர் பூஜ்யம், அவளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும், அவர் என்ன படிச்சிருக்காரு, நீங்க நாலு பேரும் ஆறு தாசங்களை வச்சிருக்கலாம் சொல்லி ஒரு சன்னியாசி வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும், நீங்க என்ன உத்தமாக்குறது அப்படின்னு. காஷாய தண்ட மாத்திரேனா அதனால நீங்க ஏதோ சொல்லி புத்தகத்துல இருக்கிறதுங்கிறதுக்காகவோ படிக்கிறதுக்காகவோ அப்படின்னு சொல்லப்படாது. எதையும் குருமுகமாக அறியணும், சம்பிரதாய ரீதியா இருக்கணும். அதனாலதான் ஆச்சாரியார் சொல்லும் பொழுது அசம்பிரதாய அசம்பிரதாய விஹீனா அவனா இருந்தாலும் விட்டு விடணும். அயன் குருன்னு என்ன தெரியறத அவருக்குத்தான் தெரியும், நமக்கு தெரியாதுன்னு இல்ல. அந்த குருவானவர் பரம்பரையாக அம்பாளத்திலிருந்து வந்து ஸ்ரீ வித்யானந்தநாதரா வந்து அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த குருவுடைய லீனியேஜ் இருக்க அது இங்க வந்துருக்கு. ஒரு வழக்கு இன்னொரு வழக்க ஏற்றி வைக்கிற போல வந்து நமக்கு சகாயம் பண்ணக்கூடியதான வழக்காக இங்க இருக்கு, அதை கவனிக்கணும். குருன்னு சொன்னா ஒரு வியக்தி இல்லை, குருங்கிறது ஒரு தத்துவம். அந்த தத்துவமானது அநாதி காலமாக வந்து கொண்டிருக்கு, அந்த தத்துவத்துக்கு நம்ம மரியாதை பண்ணணும். அதனால ருகாரஸ்து அந்தகாரஸ்ய ருகாரஸ்தம் விவர்த்தகா இதி அன்யத்ராபி ருகாரஸ்தி ப்ரோக்தா ருகாரோ ஞானபாசகா இருத்தல் என்ன அது சொல்லும் பொழுது கைகை சத்தே அப்படிங்கிற சாது வந்து ஞானார்த்தமான சாதுக்களுக்கெல்லாம் சத்தார்த்தமா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. கைகை சப்தே அப்படின்னு பாணியில சூத்திரம் இருக்கு, அதுல இருந்து கூங்குற பதம் வந்து இருக்கு. அப்படி ததிதி ருகாரோ ஞானவாதகா, இந்த ரூன் இருக்கு பார்த்தா இது அறிவை சொல்றதா, அறிவு இருக்கும் இடம், அறிவை தரும் இடம். பணம் இருக்கிறவர்கிட்டத்தானே நம்ம போய் கேட்டா பணம் கிடைக்கும், பணமே இல்லாதவர்கிட்ட கேட்டா பணம் கிடைக்குமா? அதே போல அறிவிருக்கிற இடத்துலத்தானே நம்ம அறிவை பெறலாம். ஆகையால் அறிவிருக்கிற இடமானது இடத்திலிருந்து அறிவு நமக்கு வருமோ அந்த இடம். ஆகையால் அதுக்கு குரு பிரம்ம ஞானிகரூபத்ராது குருக்கியது. குருன்னு என்ன பிரம்ம ஞானம், அறிவு கட்டி, அறிவு மூட்டை, அந்த இடத்துல நம்ம போனோம்னா நமக்கு கிடைக்கும். ஆகையால் குருங்கிறது அம்பாளை இச்சா சக்தி இச்சா சக்தி எங்க இருக்க தானிச்சா விக்கிரகம் தேவி அம்பாளுதான் இச்சா விக்கிரகம் தன் இஷ்டமாக எந்த செயலையாவது செய்யக்கூடும் நமக்கு தோண்ட தோணக்கூடுகிறார் ஒவ்வொரு எண்ணமும் இருக்கு பார்த்தா அம்பாளிய சுலபம் ஒவ்வொரு எண்ணம் மனசுல தூண்டுறது பற்றா அந்த தூண்டும் பொழுது வரக்கூடியதான சுரூபம் காட்சியான அம்பா அதான் ஏமபுரிஷத்துல ஆச்சாரியர் ஒரு பாஷ்யம் பண்ணினா போடலையா அவருக்கு முதல்ல பத பாஷ்யம் பண்ணினார் அதுக்கப்புறம் வாக்கிய பாஷ்யம் பண்ணினார் ஏன்னா ரொம்ப ரகசியமான விஷயங்கள் இருக்குதார் ஒவ்வொரு எண்ணமும் உதிக்கிற உதிக்கிற அந்த ஒண்ணு எண்ணத்திலையும் எண்ணத்துக்கு நடுவுலையும் அம்பாள் பிரகாசிக்கிறார் ஒரு எண்ணம் தோன்றது அதுக்கப்புறம் இன்னொரு எண்ணம் தோன்றது நடுவுல ஒரு கொஞ்சம் இன்டர்மீடியன் ஸ்பேஸ் இருந்தா அப்போ அந்த பிரகாசம் இன்டர்மீடியன் லைட் ஆஃப் ஆயிடுச்சா அதிக பிரகாசம் இல்லையே தவிர எப்பொழுதும் இருக்கிற பிரகாசம் நான் தான் எனக்குதான எண்ணம் இருக்கோ இல்லையா இதுதான் பௌத்தன் ஆலய விஞ்ஞானம்னு நீங்க காரம்பரை எழுந்து அந்த ஆரம்பிச்சு ராத்திரி தூங்குற பர்யந்தம் நான் எனக்கு தெரியறதா இல்லையா நானுங்கிறது தெரியறதா இல்லையா எப்போ தெரிஞ்சுட்டே இருக்கு ஆனா நடுவுல ஒரு போரட்டை பாக்குறேன் ஒரு குடத்தை பாக்குறேன் ஒரு செவலை பாக்குறேன் மனுஷனை பாக்குறேன் அதெல்லாம் தெரியறது இது வந்து விசேஷ விஞ்ஞானம் பொருளை கண்டதும் ஏற்படக்கூடியதான அறிவு விசேஷ விஞ்ஞானம் ஆனா காலமே முடிச்சுட்டது வந்து தூக்குற பரியந்தம் நான் நான்கிறவருடைய மனசுல இருந்தா தூங்குற பரியந்தம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடியதான அறிவு அதான் சுவாமி குரு சொல்றது குரு எப்ப நினைக்கிறது எப்ப பண்றது எப்பவும் அது ஒரு ஆத்ம சுரூபமா இருக்காது இன்னொரு நாமா வரப்போறது அன்னைக்கு அப்ப சொல்லுவோம் குரு மகிமை பத்து விஸ்தாரமாக என்ன இந்த போகதா கலையில நிறைய விஷயம் இருக்கு சூக்ஷ்மமான ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுட்டாங்க ஒரு காலத்துக்கு வரலன்னா வராது இன்னைக்கு பார்த்து சொல்லிட்டு இந்த மொபைல் வேண்டாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன் குருமண்டல ரூபிணி அப்படின்னு ஒரு நாளா வரும்போது அந்த குருமண்டலம்னா என்ன எல்லாம் விஸ்தாரமா குருடைய விஷயத்த சொல்ல போற குருமீதையில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் அங்க வரப்போறது அதனால குருமூர்த்தி குணநீதி அடுத்த நாம குணநீதி குணங்கள் இருப்பிடம் குணம்னு சொன்னாலே நல்ல குணங்களுக்கு குணம்னு வேணும் நையாயக்கன் குணங்கள்னு சொன்னா அவன் பாட்டுக்கு ஏதோ ரூபம் ரகங்கள் நந்தன் இவைகள்லாம் சொல்றான் நம்ம குணம்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு ஆத்மம் பாக்கிற குணம்னு என்னென்ன சத்த குணங்கள் ரத குணங்கள் சம குணங்கள் இப்படிங்கிறான் இந்த சின்ன குழந்தைய கேட்டா காத்தாடி வச்சுருக்கேன் என்னடா குணமும் ஏதாவது காயவேன்னு அர்த்தம் அழகான மங்களமான குணங்கள் அப்படிங்கிறாங்க என்ன பண்றது பரமமங்களமான குணங்கள் அப்படி ஞானினா மாணி கவுணானி விக்காத அதி மகாத்மனா தாமி குணப்பிரயுக்தமான நாமாக்கள் இப்படின்னு குணசப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு இந்த கணக்கு போன்றவர்கள் குணம்னு மல்டிபிளிகேஷன் தான் அவனை குடிக்கிறதுன்னு குடிக்கிறதுனா மல்டிபிளிகேஷன் ரெண்டு இன்ட்டு மூணு போடுறதோ அதுக்கு மல்டிபிளிகேஷன் அதுக்கு சம்ஸ்கிருதத்துல குணம்னு பேர் அது குணித்தம்னு பேர் அப்படி இந்த குணங்கள்லாம் எந்த இடத்துல சேர்ந்திருக்கோ அதுக்கு குணநிதி குணங்கள் சேவதி குணங்கள் எத்தனை நிதிகள் ஒன்பது அந்த குணங்களும் ஒன்பது இந்த ஒன்பது குணங்களை விசேஷமாக மேல போய் ஒன்பது குருக்களா சொல்லப்படும் அதனாலதான் குருமூர்த்தி அனப்புறம் இதை சொல்லிட்டேன் ஒன்பது குணங்கள் ஒன்பது குருக்கள் ஒன்பது குணங்கள் விசேஷமாக அந்த சுரூபம் சேன நவரந்தர் உபோதேகா அப்படின்னு மற்ற உபரிடத்துல சொல்லிட்டே இருக்கு அதான் தேவதி ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு. சத்வகுணம் எப்பொழுது உங்களுக்கு மேல் நோக்கி இருப்போ அப்பதான் உங்களுக்கு ஆனந்தம் வருது, மனசுல நிம்மதி வருது. ஏதாவது ஒண்ணு படிக்கணும்னு தோன்றது சத்வகுணம் எப்பொழுது மேல் நோக்கி இருந்தா அப்பொழுது. ரஜோகுணம் மேல் நோக்கி இருந்ததுன்னா அப்படியே கடை கண்ணிக்கு போவோம், அதை வாங்குவோம், இது வாங்குவோம், எக்ஸிபிஷன் போவோம், மாலுக்கு போவோம், இப்படி இது தோன்றும். வேலை செய்யணும்னு தோண்டே இருக்க மனசுல அதைச்சுட்டே இருக்கிறது ரஜோகுணம். சமோகுணம் தூங்குவோம், ரெஸ்ட் எடுத்துப்போம், விசிராந்தி பெறுவோம், இப்படின்னு நினைக்கிறதுல இது சமோகுணம். இந்த மூணு குணங்களையும் மனுஷனுக்கு இருக்கு சார். ஆனா என்ன பண்ணலாம்னு, இந்த மனுஷனா இருக்கிறவன் இந்த குணங்களை மாற்றிக்கொள்ளலாம். தனக்குள்ள இருக்கக்கூடிய குணத்தினுடைய காம்போசிஷனை மாற்றிட்டு எப்பொழுதும் சத்துவகுணம் வரும்படி பண்ணிக்கலாம் மனுஷன் இருக்க காலத்துல. ஆனா பிராக்டிக்கலா நம்ம என்ன பண்றோம், சமோகுணம் நமக்கு இஷ்டம் இல்ல, அதை மாற்றிட்டு ரஜகுணம் வரைக்கும் வரும், ரஜகுணத்துல இருந்து சத்துவகுணத்துக்கு வரைக்கும் இஷ்டம் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கேன், வீடு டஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க, பண்ணுங்க. ஆனா கொஞ்ச நேரமாவது படிக்கணும், பகவான தியானம் பண்ணணும், நாலு வார்த்தையை நல்ல வார்த்தையை கேட்கணும், இந்த ஜென்மாவை உபகரணம் பண்ணிக்கணும், இப்படிங்கிற ஒரு எண்ணம் மனுஷனுக்கு இருக்கணும். அது இருக்குமையானால் அவனுடைய வாழ்க்கையானது அவன் சரியாக பண்ணிக்கொள்ளலாம். ஆகையால் சத்வகுணம் ரஜோகுணம் சமோகுணம் எனக்கூடியதான மூன்று குணங்களோட மனதில் இருந்த போதிலும் அஜ்ஞானத்திலேயோ பிரகிருத்தியிலோ மூலப்பிரகிருத்தியிலோ பிரதானத்திலேயோ மூணு குணங்கள் இருந்த போதிலும், ஆனால் அது அவனுடைய மனசுல ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இருக்கிறதுனாலையும் அவனுடைய காம்போசிஷன் மாறி மாறி இருக்கிறதுனாலையும் அவைகள் பல பல ஒரே சமையல் தான். நீங்களும் பண்ற நாங்களும் பண்றோம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆந்திராக்காரர்கள் பச்சடி பண்ணா அதனுடைய காரம் அது வேற, மற்றவர்கள் பச்சடி பண்ணா அது அது பச்சையா இருக்கும், வறுத்து கூட பண்ணிருக்க மாட்டான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி விவகாரம் என்னன்னா அவளுடைய சம்பிரதாயம் அதே மாதிரி தர்மகுணமோ ரஜகுணமோ தமோகுணமோ அவளுடைய மனசுல இருக்கோம். அதான் சொல்ற திருத்வேதி வியக்தியானந்தியம் இது காஞ்ச சித்தாந்தாது. அது எங்க சொல்லியிருக்காரு, காஞ்ச பிரவச்சன சூத்திரம் லகுத்வாதி தர்மே அந்யோன்யம் சாதன்யம் வைஞ்சன்யம் குணானாம். குணங்கள் மாறுகின்றது ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் மாறவில்லை. இப்படிப்பட்ட சாங்கிய சூத்திரங்கள் தான் இருக்கு. இப்பொழுது சாங்கிய சூத்திரங்கள் ஒன்னும் காணப்படல, காலகர்பத்துல போயிடுது. ஈஸ்வர கிருஷ்ணர் பண்ணியிருந்தான 72 ஸ்லோகம் தான் இருக்கு. சாங்கிய தீது இந்த சாங்கிய கௌமதி, அதுதான் அந்த ஒரு புத்தகத்தை படிச்சா ஒரு சாஸ்திரம் படிச்சா போல சாஸ்திரம் பேர் வச்சுக்கலாம் நீங்க. ஒரு சாஸ்திரத்தை வாசிச்சேனே அவ்வளவு 72 ஸ்லோகம் தான். ஆனா அது வாசிக்கிறதே கஷ்டம் வச்சுக்கலாம், அது வேற விஷயம். ஆனா மற்ற சாஸ்திரங்கள் தலை பெரிய விசாரமா இன்னைக்கு கிரந்தங்கள் இல்லை. சத்வாதயத்தேவி புருஷோபகரணத்வா குணாயிருந்தே. சத்வங்கள்னா என்ன, திரவியம் தான் அது, அது ஒரு சப்ஸ்டன்ஸ். மனசுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தானே, சப்ஸ்டன்ஸ் கூட இருக்கிறது திரவியம் தானே. திரவியமா இருந்தாலும் அது என்ன பண்றது, புருஷ உபகரணத்வா அது மனிதனுக்கு உபயோகப்படுகின்ற காரணத்தினால் பகவத்கீதையில 17, 16, 17 அத்தியாயங்கள் முழுக்க இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் தான் வைக்கின்றே இருக்க. முழுக்க குணத்திரய விபாக யோகம், சாஸ்திரய விபாக யோகம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கல, இதெல்லாம் இதே விவகாரங்கள். அதான் இங்க சொல்ற அது குணம் புருஷ உபகாரகத்வா குண ஆயிற்றே ஈதிருஷானாம் குணானாம் நிதிர்வா. இது பொக்கிஷமா இருக்கு. இந்த குணங்களுக்கு வியூகங்கள், வியூகம்னா கூட்டம் நவவியூகாத்மகஸ்வரூப குணப்பவதி. அம்பாள் 9 குருக்களுடைய சேர்க்கையினாலையும் 9 நிதிகளுடைய கூட்டமாகவும் அம்பாள் இருக்காள். நவவியூகாத்மகஸ்வரூப குணபதி யாவது சதாஹோ நவவியூகாத்மகோ தேவஹ பரானந்த பரமகா அப்படிங்கிறது விசேஷமா. நவவியூகாத்மகா தேவா, அந்த பகவான 9 வியூகமா இருக்க பரானந்தமாக இருந்திருக்க அப்படின்னு சொல்றது. இத வியூகாத்மகாங்கிறத மேல போய் சொல்றார். காலவியூகம் புலவியூக நாமவியூகம் சதைவ ஜானவியூகம் சதா சித்தவியூகம் தனந்தரம் நாதவியூக திந்துவியூக சாத் தனந்தரம் கல்பவியூகத்ததா ஜீவவியூகத்யாதிக்கு ஜேனவா. இதெல்லாம் காலவியூகம், காலத்தினுடைய கூட்டம். காலத்தினுடைய கூட்டம் என்ன? செகண்ட், மினிட், அவர், இப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கோ ஐயோ. அதுல இருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு. இங்க இருந்து ஆரம்பிச்ச ஒரு நாள், பகல், இரவு, வாரம், ஒன் வீக்ங்கிறேன், ஒன் ஃபோர்ட் நைட்ங்கிறேன், ஒன் மந்த்ங்கிறேன், அப்புறம் ஒன் இயர், அப்படி போயிட்டு இருந்தீங்க. எங்க சம்ஸ்கிருதம் என்னன்னா கட்டிக்கைகள், நிகட்டிகை. அதோட அதை விட கீழே திருட்டின்னு ஒண்ணு இருக்கு, லவம்னு ஒண்ணு இருக்கு. திருட்டின்னு போட்டா இந்த சுடுக்கு போடுறது பார்த்தல, மூணு சுடுக்கு போட்டேன்னா அதுக்கு திருட்டின்னு பேரு. ஆயிரம் இதழ், ஒரு இதழ் வேலை, ஒரு இதழ தாமரையை வச்சு ஒரு குண்டூசியால குத்தினடையானார். ஒரு இலை, ஒரு இதழுக்கு இன்னொரு இதழுக்கும் போறதுக்கு நடுவில் எவ்வளவு டைம் ஆகுதோ பூசிச்சு, அதுக்கு லவம்னு பேரு. எதுக்கு சார் இந்த பம்பு எல்லாம் நீங்க மட்டும் வச்சுக்கிற ரன்னிங் ரேஸ்ல யாரு முன்னாடி வந்தேன்னு நீங்க செகண்ட் பிராக்டிகல் செகண்ட் இருக்கு பாக்கல. இது எதுக்கு சார்? மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும்ங்கிறதுக்காக வச்சிருக்கோம். டைம் ஆனது எப்படின்னா எப்படி ஜபிக்கணும், ஏதோ ஜபம் பண்ணிட்டே இருக்கோம், அந்த இருக்கட்டும். ஆனா எப்படி ஜபிக்கணும், அதனுடைய சொரூபம் எல்லாம் சொல்றதுக்கு இவ்வளவு டைம் நம்ம தீர்மானம். இங்க இருந்து ஆரம்பிச்சு சூரியன் பூமியை சுத்தறதுக்கு எவ்வளவு நேரமோ அங்கிருந்து அது வரைக்கும் வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் இந்த காலமானம் அஷ்ட அங்கங்கள், காலத்தை எட்டா பிரிச்சிருக்கோம். ஒன்பதாவது அம்பாளுடைய சொரூபம், அதான் நவநாத சொரூபம். அப்படின்னு வேலை பேசலாம். காலம் யூகா, குலம் யூகா, கூட்டங்கள், சஜாதீயமான குலத்துக்கு குலம் பேர். ரோஹிணி நாதம் நாதாந்தம் இப்படி வரிசையா இந்த ஒன்பதுக்கும் சேர்த்து அகாரமும் ரேபமும் ஈகாரமும் விட்டு விட்டு பன்னெண்டு மீது இருக்கக்கூடியதான ஒன்பதும் ஒன்பது வியூகங்கள். பிந்து வியூகத்தது அனந்தரம் தெரியும். நீங்க வாக்கியம் கேளுங்கிற சவாக்யாசக்ரஸ்தம் இது ஸ்லோகம் வியாக்யானம் சரே லொல்லேன பிரபஞ்சிதானே லொல்ல லட்சுமீதரன் சார். அவர் இந்த வியூகங்கள்லாம் இந்த சௌந்தர்யலகரனுடைய தவாக்யா சக்கரஸ்தம் எனக்கூடியதான ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது விஸ்தாரமா சொல்லியிருக்கார். நம்ம அதை படிச்சுக்கலாமே. மறுபடியும் இந்த புத்தகத்திலேயே எழுதணுமா? வேண்டாம் போகட்டது. யத்வா ரஜ்ஜு குணா, ரஜ்ஜு குணம் சொன்னா கயறுன்னு அர்த்தம். சாதைய நௌகா பந்தினி என்ன பண்ணிட்டு பிரளய பயோதிஜலே, பிரளய காலம், அந்த பிரளய காலத்துல என்ன இருந்தது? சமுத்திரம், ஒரே சமுத்திரம், ஜலம் தான் இருந்தது, ஒண்ணுமே கிடையாது. பிரளயம் வந்தாச்சு, அடுத்த கல்பம் மறுபடியும் உண்டாகணும். இந்த கல்பத்துல இந்த பிரளயத்துல அறியக்கூடாதான சில பேரை கொண்டு வந்து அங்க வச்சிருக்கணும். அதான் அவளை காப்பாற்ற மற்றவர்கள்லாம் அழிஞ்சு போயிடலாம். சிலது அழியப்படாது. எது? சத்தர்கள் அழியப்படாது. அவன் அப்படியே இருக்கணும். ஏன்னா அதே போல சில பேரை நீங்க வந்து ஜீவன் முக்தான்னு சொல்லிருக்க, அப்ப வந்து எப்பொழுதுமே வாழ்ந்து இருக்கிறவா அப்படின்னு சிறஜீவிகள். அவள்லாம் பழைக்க சிறுஜீவின் பேர் வச்சு நடு சமக கல்பத்தில் அவன் கொண்டு சிறஜீவன் அப்படின்னு சொல்லிருக்க. என்ன செய்தி வச்சதுதான் தான் இப்ப விட்டோங்க. அப்ப என்ன இந்த ஸ்லோகத்தை சொல்லி தலையில இடை வச்சுக்கணும். பூமியில ஏழு தொட்டு எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணணும், தலைக்கு தேய்ச்சிக்கணும். இப்ப என்னடா தீபாவளிக்கு ஒரு நாளைதான் தலையில அதுக்கு வச்சுக்கணும்னு ஏதோ பாட்டிய மச்சோம்னு தான் உண்டு. இல்ல என்ன கிடையாது அப்படின்னா டாக்டர் சொல்றது எது கேட்கலாமோ அது கேட்கணும், எது கேட்கப்படாதோ அது கேட்க வேண்டாம். இன்னும் டாக்டர் சொன்னாலும் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது விட்டோம், எண்ணெய் தேய்ச்சிக்கணும். அதுக்கு ஒரு விவகாரம் இருக்கு. அது ஆயுர்வேதம் வர காலத்துல அதை பத்தி சொல்றேன், இப்ப இல்ல. என் அப்ப இந்த சத்தையிட்டே சிறஜீவினா கிருப பரசுதா மத்த சத்தையிட்டே சிறஜீவினா அப்படின்னு சொல்லி ஏழு தொட்டு எண்ணெய் கீழே வச்சு எண்ணெய் வைக்கிற விலைக்கு ஏழு தொட்டு வந்து தொடங்க வச்சுருவா பூமியில வச்சுக்கிறதுன்னா அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணணும்னு இருக்க அந்த சிறஜீவிகளை எல்லாம் கொண்டுடப்படாது. வேதங்கள் இருக்கணும், சப்தர்சிகள் இருக்கணும், சிறஜீவிகள் இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துல உண்டாகக்கூடியதான மரங்கள் இவைகள்லாம் இருக்கோ, மரம் மட்டைகள் இவைய பீஜங்கள்லாம் அங்க இருக்கணும். ஒவ்வொரு மொட்டையும் அங்க இருக்கணும். ஏன்னா அடுத்த கல்பத்துல வரணுமே நாம ரூப பீஜாத்மகம் வேதாந்தம் சூத்திர பாஷ்யம் வாசிக்கணும். நாம ரூப பீஜாத்மகம் பீஜம் எதுலாம் நாம இங்க விவகாரம் கட்டினா இதிகாச புராணாபியம் வேதம் சமூக பிரம்மையே இத்தியாச புராணங்கள் வாசித்தான் வேதத்தினுடைய அர்த்தத்தை இவைகள்லாம் சேர்த்து ஒரு படகுல வச்சு பகவான் என்ன பண்ணிட்டாரா அந்த படகை அனுப்பிச்சு விட்டார். அந்த படகை அனுப்பிச்சு அந்த சமுத்திரமும் இல்லையோ அது பாட்டுக்கு இந்த பக்கம் வந்தக்கும் அலை ஓசிண்டே இருக்கு. அப்பொழுது அந்த அந்த படகு இருக்க அது ஒரு கழுத்து இருக்குன்னாடாது அதோட அல்ல அது எப்படி சாஞ்சதையானால் உள்ள இருக்கிறவாழ் அந்த சமுத்திரத்துல விழுந்துடாது. விழுந்த என்ன இப்ப வேணா கரையை சேர்ந்து எதை முடிப்போம் அப்பதான் கரையே இல்லையா எங்க வேணாலும் வெறும் ஜலம் தானே பிரளய பயோசி ஜலம் அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அதை விழாம இருக்கிறதுக்காக டயரை போட்டு அந்த இது இருக்க ஓடம் இருக்க அந்த ஓடத்தினுடைய கொம்புக்கு கட்டி விட்டாலும் நீங்க பார்த்தா போல சொல்ற ஸ்ரீமத் பாகவதத்துல இது விசேஷமாக தெரிஞ்சு தேவி பாகவதத்துல இருக்கு. இதுதான் மத்யாவதார மகிமை. அது மத்தியமாக அவர் பிறந்த நாராயண பட்டத்தை அவருக்கு உடம்புல வியாதி வந்திருந்தது. இந்த வியாதி வரும்பொழுது என்ன பண்ணுவார் பாவம் அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால குருவாயூரப்பன் முன்னால வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து அந்த பகவான பத்தி பேச தொடங்கினார். ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்ற அத மனதுருகி சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்லும் பொழுது தலையாட்டிலே இருக்கிறார் பகவான். அதனுடைய சாரம் சரணி பந்து என்ன பண்ணினாடா அம்ப இவள் கீழே விழப்படாதுங்கிறதுக்காக பெரிய கயரை கொண்டு வந்து அந்த நீர் இருக்கோ நீருக்கு ஒரு கொம்பு இருந்ததா அந்த கம் கொம்போட இவள் கீழே விழாம கட்டி விட்டாராம். கட்டி விட்டு இப்ப நினைச்சு மடகு போகணும் கட்டாக்குறதுன்னு மீன் வேஷம் போட்டுட்டு இருக்கா லட்ச யோஜனை லட்ச தீர்க்காம அந்த படகு எவ்வளவு இருக்க மீன் எவ்வளவு இருக்க ஒரு முனிவர் தபஸ் பண்ணும் பொழுது அவர் அர்க்க பிரதானம் கொடுக்கறதுக்காக கையில ஜலத்தை எடுத்த அந்த ஜலத்துக்குள்ள தோணின மீன் 100,000 யோஜனம் அப்படின்னா 4,00,000 மைல் நீளமா ஆயிடுப்பாது. ஏன்னா இத்தனை பேர் பண்ண உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பிராணிகளுடைய ஜீதமும் அதுல இருக்கணுமா. அதனால யோஜன லட்சதீர்க்கம் தேஜராம் அந்த பொம்புல கரணி பபந்தா அப்படின்னு சொல்ற. அது மாதிரி இந்த மத்திய அவதாரத்துல மத்தியத்துக்கு கொம்புக்கு கட்டினதான கயர் இருக்கு அந்த கயர் தான் குணநீதி குணா ரஜு சாசிக நௌகா பந்தினி நௌகா படகுக்கு கட்டினதான கயரு பட்டீரிக்கா நாமனே அந்த கயருக்கு தனி பேர் பட்டீரிக்கான்னு பேர். லட்சணையா கிரக்கதே தா நிதராம் தெய்யதே அஜ்யாம் இது குணநிதி. அந்த கயரும் இந்த பக்கம் அந்த பக்கம் பிரியாம இருக்கணும் ஒரு கல்பம் வரைக்கும் இருக்கணும். கலியுகம் 444,000 வருஷங்கள். இத்தனை வருஷங்கள் கலியுகமானது கிருதயம் வரைக்கும் அத்தனை வருஷங்கள் இருக்கணும். அது அத்தனை வருஷம் அந்த கயிறு நகரப்படாது அப்படி கட்டிருக்கலாம். ஏவம் ஏ மத்ய காளி புராணயோ கதா ஸ்மரியதே பிரளய காலே மனுனா பகவதாஜ்யானுசாரேண மனுவானவர் பகவதாஜ்யை அனுசரித்து சர்வாணி பீஜானி ரிஷியுஷ்டா எல்லா பீஜங்களையும் எல்லா பொருள்களுடைய பீஜங்களையும் ரிஷிகளையும் நவ்காயாம் நிவேத்யா அத படகல வச்சு மத்யாவதாரத்ய பகவதா சுருங்கே மத்யாவதாரமா எடுத்துட்டதான் அந்த மீன் அவதாரத்துல இருக்கக்கூடியதான் அந்த மீனுடைய கொம்புல கட்டிவிட்டார். சுருங்கே தா நவுகா ரஜ்வா பத்தா தா ரஜு அம்பையா அதிர்ஷ்டிதா சதி அந்த கயரும் அம்பாள்னால அதிர்ஷ்டிக்கப்பட்டு இத்தனை வருஷங்கள் ஜலத்துல இருந்த போதிலும் அது பிரியாம இருக்கு. சதி தார்த்தியமா பேதே இது திருடமாகவே இருந்ததா அந்த பொண்ணு வந்து அப்படியே பிரளயத்துல இருந்து ஒரு இடத்துல அந்த மீனு நின்றுடுதான் போகல சமுதிரத்தை தாண்டிட்டே வருது சில வருஷங்கள் தாண்டி இருக்கு. அது என்ன பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுடுது அந்த இடத்துல கொஞ்சமாக பூமி மேல காணப்பட்டதா அங்கே அந்த படகம் இருந்து அந்த படகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களை எல்லாம் கீழே இறக்கினாலாம் யாருங்க ப்ரஹஸ்பதி குருவும் காத்தான பவனரும் அதனால குரு பவன புரே அத்த பாக்கியம் ஜனானா அந்த ஒரு குருவாயூர் ஏன் பேர் வந்தது இதான் நடந்த மத்திய அவதாரத்தில் அதனாலதான் நாராயணியம் ஆரம்பிக்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது மீனோட ஆரம்பியோட ஆரம்பியா மீனோட மத்திய அவதாரத்தை வந்து ஆரம்பிக்கணும் விசேஷம் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்க அந்த சரித்திரம் இருக்க அந்த 1000 ஸ்லோகமும் நூற்று பண்ணணும். அந்த நாராயணியம் அந்த தினத்தில் பாராயண கிரந்தம் உயர்ந்ததான ஒரு கிரந்தம் அது. இந்த பக்திய சொல்றதுக்கு இருக்கக்கூடியதான கிரந்தம் அது. நிறைய வியாக்கரண விசேஷம் வியாக்கரண வாசிக்கணும் அதை வாசிக்கணும் நாராயணியம் வியாதிக்கணும் என்ன அற்புதமான பிரயோகங்கள் அது பண்டிதாவுக்கு விடுங்க அப்படிங்கிறத அது வேற அதனால சதுத்தம் நவயோ ஜன தீர்க்கம் யாமத்ரயம் சுவித்ரதாமு புருஷ்வதர்மணா தூர்ணம் ப்ருஹதி மிரிகாவட்டீம் அதான் ப்ருஹதி மிரிகாவட்டீம் ரொம்ப கஷ்டமான நல்ல பெரிய கைலாவும் காயர் மிரிகாவட்டீம் அதுக்கு பேரு ஜகத்தாத்ரி மகாமாயா லோகமாதா ஜெகன்மயி ஜகத்தாத்ரி உலகத்தை எல்லாம் காப்பாத்துகின்றதான லோகமாயா அவளுக்குதான் மகாமாயான்னு பேரு. ஜெகன்மயி திருடயிஷ்யதி தாம்ரஜ்ஜும் நத்ருட்யதி யதா ததா எப்பொழுது அது கீழே விழாதோ அருந்து போகாதோ அது மாதிரி அது பண்றாள் அப்படின்னு சொல்லுங்க. இது மனும் பிரதி விஷ்ணோர் வச்சனேனா தத்ரைவஸ்தலாந்தரே யோகநித்ரா ஜகத்யாத்ரி சமாதேத்வத்வடீரிகா அதுக்கு வட்டீரிகான்னு பேர். அந்த வட்டீரிகான்னு சொன்னா இந்த கயற்கைனா அம்பாவுடைய சொல்லும் எப்படி குண குருமூர்த்தி குணநிதி அச்சா கோமாதா குஹ ஜன்ம கோ கோமாதா அப்படின்னு சொல்லி அம்பாளோட விசேஷமா அந்த பசுமாட்டு ஸ்வரூபமா சொல்றது சாதாரண பசுமாட்ட நந்தினி பிளஸ் காமதேனு அங்கிருந்து சொல்லி காமதேனுக்கு இவ்வளவு சக்தியும் வந்து யாரார் சொருகலோகத்துல இருக்கிறவா ஏதாவது கேட்கிறாளோ அத்தனையும் கொடுக்கக்கூடியதான ஒரு சக்தி அந்த அம்மா தெரிஞ்சு பசுமாட்டு லோகத்துல இருக்கிற பசுமாடுகள்னா அந்த காமதேனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணிட்டு இருக்க வேதத்துல விசேஷமாக இந்த காமதேனுடைய கதைகள்லாம் விஸ்வாமித்திர சரித்திரத்துல நம்ம பார்க்கலாம். ரகு மகாராஜாவுடைய சரித்திரத்திலையும் பார்க்கலாம். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்க அவசரமா போறார் பசுமாடு இருந்தது அதை கவனிக்காம போயிட்டார் பிரதர்ஷனம் பண்ணாம போயிட்டார். இதனால என்னடா ஆச்சுன்னு ரொம்ப நாள் குழந்தையே பிறக்கல என்ன பண்றது வசிஷ்டத்தை போய் இப்ப கல்யாணம் பண்ணல ஒன்னும் குழந்தையே பிறக்கலையா அடுத்தது ராஜா ராஜ்யத்துக்கு வேணுமே அப்படிங்கிறார். அவர் யோகன் தெரியல பார்த்து நீ இப்படி தப்பு பண்ணினாய் அதனாலதான் குழந்தை பிறகுல என்ன பண்ணணும் ஒரு வருஷ காலம் அந்த பசுமாடு எழுந்து நின்னா நிக்கணும் உட்கார்ந்தா உட்காரணும் போனா போகணும் அதுக்கு சேவை பண்ணணும். எத்தனை தரம் ரோட்ல நம்ம பசுமாட்டோம்னா அடிச்சுட்டு போறோம் காப்பாற்ற வேண்டியது அப்பாளுதான் கோமாதா போக ஜென்ம போ இத அடுத்த வாரம் பார்ப்போம்.